نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال الله تبارك وتعالى: وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا. واستغفروا الله إن الله غفور رحيم. وقال الله تبارك وتعالى: ولا تلقوا بأيديكم إلى التهلكة وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من يوم تطلع فيه الشمس إلا وملكان ينزلان فيقول أحدهما: اللهم أعط منفقا خلفا، ويقول الآخر: اللهم آت ممسكا خلفا. أخرجه البخاري، أو كما قال عليه الصلاة والسلام: صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا كهلهم كهلشيهم أفلت أيه فريس فريفالكم إيه فالله الله جل شانه كي ورثاه صلواتهم سلامهم إمد غيرلهم من سيدنا محمد صلى الله عليه وسلم أنور جلميلهم அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தமோ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறு, அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழக்கூடிய அவனுடைய நல்லடியார்களுக்கு எல்லா விதமான கைராத்துகள் லாபங்களும் ஈட்டிக் கொள்வதற்கான எல்லா விதமான லாபங்களையும் ஈட்டிக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை அவன் செய்திருக்கிறான். இதே போன்று அடியார்களுக்கு என்னென்ன துன்பங்கள், கவலைகள், பிரச்சனைகள், நோய்கள், இன்னும் என்னென்ன வகையான சோதனைகள் எல்லாம் அந்த அடியானுக்கு ஏற்படுகிறதோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழிகளையும் அதே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். ஆகவே ஒரு சந்தோஷத்தை தேடுவதாக இருந்தாலும், ஒரு துக்கத்திலிருந்து ஒரு பிரச்சனையில் இருந்து பாதுகாப்பு தேடுவதாக இருந்தாலும், எந்த ஒரு மக்களுக்கிடமும் எந்த ஒரு படைப்பினத்திடமும் அல்லது எந்த ஒரு சக்தியிடமும் எந்த ஒரு அடியானும் போக தேவையில்லை என்ற அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களிடையே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வழியை காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படியான வழிகளில் ஒன்றுதான் அடியார்கள் அவர்களுடைய பலவிதமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர் கொடுத்திருக்கும் ஒரு ஞாபகத்து தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம். செல்வம் என்ற வார்த்தையை பார்க்கும் போது அவற்றை ஒரேயடியாக அல்லாஹுடைய ஞாபகத்தாக அல்லது ஹைரண்டும் சொல்லிவிட முடியாது. செல்வம் என்பதை அல்லாஹுடைய சோதனை ஒரு நெஹ்மத் என்று சொல்லிவிடவும் முடியாது. மாற்றமாக யாருடைய கையிலும் செல்வம் இருக்கிறதோ அவர் நடந்து கொள்ளுகின்ற முறையை பொறுத்துத்தான், அவர் பாவிக்கின்ற முறையை பொறுத்துத்தான் அது ஞாபகத்தாகவோ அல்லது சோதனையாகவோ மாறப்போகிறது. யாருடைய கையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான வழியிலே பணத்தை கொடுக்கின்றான், அந்த பணத்தை அந்த அடியான் உலகத்திலே அல்லாஹுடைய தீன் வளர்வதற்காக அந்த தீனை பின்பற்றி வாழக்கூடிய முஃமின்களுடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சிக்காக, ஏழைகளுடைய துன்பங்களை போக்குவதற்காக, மார்க்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த பணம் பாவிக்கப்படுகிறதோ செலவழிக்கப்படுகின்றதோ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்திருப்பது பணம் அல்ல, அது ஒரு ஞாபகமாக மாறுகின்றது. யாருடைய பண வருவாய்கள் ஹராமாக இருக்கிறதோ, பிழையான வழிகளில் சம்பாதிக்கிறார், ஹராமான வழிகளில் உழைக்கின்றார், வட்டியிலே சம்பந்தப்படுகின்றார், பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றார், மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத பொருள்களை விற்பனை செய்கின்றார், அல்லது மார்க்கம் சொல்லி இருக்கின்ற நிபந்தனைகளை மீறி ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார், இவருக்கு வரக்கூடிய வருவாய்கள் ஹராமானது. அதே போன்று அந்த பணத்தை கொண்டு அல்லாஹுடைய நல்லடியார்களுக்கு உதவி செய்வது கிடையாது, பாவத்துக்கு அந்த பணத்தினால் உதவி செய்கின்றார், நல்ல இடங்களுக்கு உதவி செய்வது கிடையாது. சங்கீதமும் களியாட்டங்களும் வீண் வேலைகளும் மனிதர்களுடைய நேரங்களை பாழாக்கும் செயல்களுக்கும் அவருடைய பணங்களை வாரி வழங்குகின்றார், மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகின்ற விடயங்களில் அவருடைய பணத்தை செலவழிக்குகின்றார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற பணம் பணம் அல்ல, இவருக்கு கிடைக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சோதனை என்பதை உலமாக்கள் தெரிவிக்கின்றனர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுக்கும் பணத்தின் மீது ஒரு ஆசையை வைத்திருக்கின்றான், செல்வம் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்ற ஆசையை வைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு தான் மனிதனுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அவன் பல விடயங்களில் முதிர்ச்சி அடைகின்றான், அவன் பலவீனப்படுகின்றான், அவனால் எந்த விடயங்களையும் செய்ய முடியாமல் போகின்றது. ஆனால் இரண்டு விடயங்களில் மாத்திரம் வயது என்னதான் ஆனாலும் மனிதன் வாலிபனாக இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்ருமு இப்னு ஆதம் வ யஸ்பு மின்ஹு இஸ்னான், ஆதமுடைய மகன் அவன் வயதை தாண்டி அவன் கிழவனாகி கொண்டிருக்கின்றான், அவன் ஒரு முதுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான், வயது 40, 50, 60 என்று வயது வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இரண்டு விடயங்களில் அவன் இளம் வாலிபனாக இருக்கின்றான், முடி படுத்திருக்கும், வாய்களில் பல் இருக்காது, இன்றோ நாளையோ கபரை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இரண்டு விடயங்களில் அவனது உள்ளம் 18 வயதில் உள்ளம் எப்படி இருந்ததோ அதே போன்று 60 வருடத்திலும் இருக்கும். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த இரண்டு விடயங்கள் என்ன? முதலாவது அல் ஹிர்சு அலல் மால், அதிகமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை. 18 வருடத்தில் பணத்தின் மீது எப்படி மோகம் இருந்ததோ 60 வயதிலும் அதே மோகம் அவனுக்கு இருக்கிறது, அதிலே அவன் ஒரு முதியவனாக மாறிவிடவில்லை. இரண்டாவது அல் ஹிர்சு அலல் உமர், வாழ்க்கையின் மீது பேராசை, வாழ வேண்டும் என்று ஆசை. 18 வயதில் எப்படி அழகாக வாழ வேண்டும் என்று துடித்தாரோ 60 போவதற்கு தயார் இல்லை. அடி மனதில் சொல்லுகிறது இன்னும் உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஒரு மனிதன் செல்வத்தின் மீது ரொம்பவும் ஆசையுடன் இருக்கிறார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த செல்வத்தை ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு மனிதன் ஞாபகமாக பாவித்துக் கொண்டார், அல்லாஹ் சொல்லுகின்ற பிரகாரம் அந்த செல்வத்தை தேடுகின்றார், அல்லாஹ் சொல்லுகின்ற இடங்களில் அந்த செல்வத்தை செலவழிக்கிறாரா? இது வெறும் உலகத்தினுடைய சில வளங்களை மட்டும் அவனுக்கு உருவாக்கி கொடுக்காது, மாற்றமாக அந்த செல்வத்தை கொண்டு பல 100 லாபங்களை அந்த செல்வந்தர் நிச்சயமாக அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயம் நம் அனைவர்களுக்கும் தெரியும்.
முழு உலகத்தையும் ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய அரசராக இருந்தார்கள். பெரும் செல்வத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதே நேரம் மறுபக்கம் விளங்கி இருக்கிறோம், உலகம் என்பது கேவலமான ஒன்று, உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹுடைய ஞாபகத்துக்கு அல்லாஹுடைய விக்கிருக்கு உதவியாக இருக்கக்கூடிய செல்வங்களை தவிர மற்ற அனைத்தும் அல்லாஹுவினால் தவிக்கப்பட்டது, குப்பைகள் என்றெல்லாம் துனியாவுடைய வஸ்துக்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் குறைவா நலகி சலாத்து வத்தலாம் அல்லாஹுடத்திலே கேட்கின்றார்கள், எனக்கு நீ எப்படியான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் இதற்கு பிறகு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி எழுப்புகிறது. அல்லாமா ராஜி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய தஃப்ஸீருல் கபீர்ல இந்த கேள்வி எழுப்புகின்றார்கள், அற்பமான இந்த துனியா, கேவலமான இந்த துனியா, கேவலத்தை கொண்டு வந்து தரக்கூடிய இந்த ஆட்சி, இந்த ஆட்சியை அவ்வளவு பெரிய ஒரு ரசூல், அவ்வளவு பெரிய ஒரு நபி, அதுவும் இன்னொரு நபிக்கு பிறந்த ஒரு மகன், அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக. அல்லாமா ஃபக்ருர்ராஜி ரஹ்மஹுல்லா அவர்களை அதற்கு ஒரு பதில் சொல்லுகின்றார்கள், எதற்காக இந்த துனியாவுடைய வஸ்துக்களை ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அனுபவிப்பதற்காகவோ அல்லது நான் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பெரியவன் என்று காட்டுவதற்காகவோ துனியாவுடைய மோகம் நிறைந்ததன் காரணமாகவோ அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கேட்டது கிடையாது. மாற்றமாக அவர்கள் விரும்பினார்கள், முழு உலகத்துடைய ஆட்சியை ஒரு பக்கம் செய்து கொண்டே உலகத்துக்கு காண்பிக்கணும், முழு உலகத்தையும் ஆட்சி செய்தாலும் அல்லாஹுடைய தீனுக்கு தடை இல்லாமல் ஆட்சி செய்யலாம், முழு துனியாவை ஆட்சி செய்தாலும் அல்லாஹுடைய தீனுக்கு நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஆட்சி செய்யலாம், தொழுகையை பாழாக்காமல் ஆட்சி செய்யலாம், திலாவத்தை பாழாக்காமல் ஆட்சி செய்யலாம், மக்களுக்கு நல்லதை சொல்வதற்குரிய நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஆட்சி செய்யலாம், ஆட்சி செய்வதற்காக பணம் தேடுவதற்காக மார்க்கத்தில் குறைவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதைத்தான் அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் ஒவ்வொரு செல்வந்தர்களுக்கும் சொல்ல வந்தார்கள் என்பதை அல்லாமா ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீரிலே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். இந்த செல்வத்தின் மூலமாக இந்த செல்வத்தை அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சொல்லுகின்ற பிரகாரம் ஒரு மனிதன் பாவித்துக் கொண்டான், பயன்படுத்திக் கொண்டான், அவனுக்கு ஏராளமான லாபத்தை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் கொடுக்கின்றான். அவ்வாறு பாவிக்க வலியுறுத்தப்பட்ட ஒரு முறைதான் சதகாவுடைய முறையாகும். தர்மம் செய்வது, சதகா கொடுப்பது, இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. சதகாவின் மூலமாக நாளை கியாமத்திலும் ஒரு மனிதன் அஜாபிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றான். உலகத்திலே வரப்போகின்ற, உலகத்திலே அவனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிற சோதனைகள், நோய்கள், கவலைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகளை சதகாவிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆகவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தம்பர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும், சிந்திக்கட்டும், கவனம் செலுத்தட்டும், நாளைய மறுமைக்காக நான் என்ன தயார் செய்திருக்கிறேன், நாளைய தினத்தின் உணவை பற்றி சிந்திக்கிறாய், உனது குடும்பத்தின் உடையை பற்றி சிந்திக்கிறாய், உனக்கு வாழ்வதற்குரிய வீடு தேவை என்று சிந்திக்கிறாய், வாகனம் தேவை என்று சிந்திக்கிறாய், அதுவும் நீ விட்டு விட்டு போகின்ற உலகத்தை பற்றிய சிந்தனை, நிரந்தரமாக தங்க போகின்ற வறுமைக்காக உன்னுடைய உடலால், உன்னுடைய பேச்சால், உன்னுடைய பணத்தினால், உனக்கு தந்த செல்வத்தினால் நீ மறுமைக்கு என்ன அனுப்பி வைத்திருக்கிறாய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் மறுமைக்காக என்ன தர்மங்கள் செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறான். நாளைய மறுமை நாளுக்காக என்னென்ன உட்படுத்தி அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஒவ்வொருவர்களும் நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விடயம் தான், நாம் சதகாவாக ஜகாத் வேறு, ஜகாத் கொடுப்பது கட்டாய கடமை, கடமைக்காக கொடுப்போம், ஜகாத் கடமையானவர்கள் உரிய முறையில் கொடுத்து ஆக வேண்டும். ஆனால் சதகா என்பது அது சுன்னத்தாகுவதற்கு ஒரு வரையறை கிடையாது. யாரும் சதகா கொடுக்கலாம், சதகாவுக்கு நேரம் கிடையாது, சதகாவுக்கு காலம் கிடையாது, சதகாவுக்கு இடம் கிடையாது. சதகா என்பது நீங்கள் உங்களுடைய சேர்ப்பில் இருந்து, நீங்கள் உங்களுடைய பொக்கத்தில் இருந்து, நீங்கள் உங்களுடைய அக்கவுண்ட் வைப்பில் இருந்து எடுத்து கொடுக்கின்ற பணம் அடுத்தவனுடைய கையில் நீங்கள் வைக்கவில்லை, அடுத்தவனுக்கு அந்த பணத்தை கொடுக்கவில்லை. நீங்கள் சதகாவினால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் சுவர்க்கத்தில் போய் விழுகின்ற பணம், சுவர்க்கத்தில் போய் விழுகின்ற பணம். அந்த ஒவ்வொரு ரூபாயும், அந்த ஒவ்வொரு சதமும், அந்த ஒவ்வொரு லட்சமும், அந்த ஒவ்வொரு கோடியும் சுவர்க்கத்தில் உங்களுக்கு மாளிகையை தயாராக்குகிறது. நீங்கள் கொடுத்த சதகாக்களை மறந்திருக்கலாம், அல்லாஹ் மறக்க மாட்டான், மறைக்கவும் மாட்டான். நீங்கள் கொடுத்த ஒரு சதத்தில் இருந்து கோடி வரை அனைத்தையும் உங்களுடைய பட்டோலைகளில் அல்லாஹ் பதிவு செய்துதான் வைத்திருக்கிறான். குர்ஆன் இந்த உத்தரவாதத்தை நமக்கு சூரா முஜம்மிலே வழங்குகிறது. உங்களுக்காக நீங்கள் உலகத்தில் இருந்தவாறு என்னென்ன நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் இருந்து அனுப்பி வைத்தீர்களோ, முற்படுத்தினீர்களோ, அதனை நீங்கள் மறுமையில் காண்பீர்கள், மக்களிலே காண்பீர்கள். சாதாரணமாக அல்ல, கொடுத்தது ஒன்று 700 அது பெருகியிருக்கும், 7000 பெருகியிருக்கும், 7 கோடியாக பெருகியிருக்கும். மகத்தான கூலி நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு நீங்கள் கொடுத்த அந்த சதகா அல்லாஹ்விடத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கும் என்று குர்ஆன் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு நகரத்தில் இறங்கி நடந்தால், ஒரு நகரத்தினால் கடந்து சென்றால் பல வங்கிகளை பார்க்கிறோம், பேங்குகளை பார்க்கிறோம். அந்த வங்கிகளில் என்ன செய்கிறார்கள்? பணத்தை பாதுகாப்புக்காக வைக்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள், வாகனங்களை வாங்குகிறார்கள். பல வேலைகள் அந்த வங்கிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வங்கிகள் எல்லாம் உருவாக்கப்பட முன்னால் நமக்கு பல வங்கிகளை காட்டினார்கள், நமக்கு பல வங்கிகளை அறிமுகம் செய்தார்கள். இங்குள்ள வங்கிகளில் நாம் போடுகின்ற பணத்தை தான் திருப்பி எடுக்க முடியும், அதற்கு கார்டு இருக்கிறது, அதற்கென்று ரகசிய இலக்கம் இருக்கிறது. அந்த கார்டை போட்டு ரகசிய இலக்கத்தை அமர்த்தும் போது எமக்கு தேவையான பணத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள், துனியாவில் இருந்து நீங்கள் ஆகிராவுக்கு பணம் அனுப்ப வங்கி இருக்கிறது, பேங்க் இருக்கிறது, மஷரில் அனைவர்களும் உங்களை கைவிடுவார்கள், அங்கே சவாபந்த பணத்தை இலக்கங்களை நசுக்காமல் அமர்த்தாமலே உங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம். அந்த வங்கிகளில், அந்த பேங்குகளில் முதன்மையானதுதான் சதகா என்ற வங்கி. சதகா என்ற வங்கி போடுங்கள், மஷரில் கணக்கு பார்க்கலாம். இரண்டாவது வக்ஃப் என்ற வங்கி, இங்கு முதலீடு செய்யுங்கள், மறுமையில் காணலாம். மூன்றாவது ஹதியா, அன்பளிப்பு என்ற வங்கி, இங்கே வல்லவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக கொடுங்கள், நாளை மஹ்ஷரிலே அதனை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதகா சொன்னதை விடவும் வேகமாக இருந்தது. அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் ஜகாத் அல்ல, சிலர் ஜகாத் கொடுத்துவிட்டு கடமையானதை கொடுத்துவிட்டு தன்னுடைய பணத்தில் உள்ள அசுத்தமானதை கொடுத்துவிட்டு சதக்கா கொடுத்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சதக்கா என்பது கடமையாகாத ஒரு பொருளை கொடுப்பதாகும், கடமையாகாத ஒன்றை கொடுப்பதாகும். அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி ரமலான் வந்துவிட்டால் சதக்கா கொடுப்பதை தீவிரப்படுத்துவார்கள், வேகப்படுத்துவார்கள். புகாரி ஷரீஃபிலே பதியப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாரு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலின் தர்மம் சதக்கா எவ்வளவு வேகம் உண்டால், உதாரணத்துக்கு ஒரு கார் வருகிறது, போலீசார் முன்னால் நிற்கிறார்கள், காரின் வேகத்தை கண்டுபிடிக்க அவர்களிடம் ஒரு மெஷின் இருக்கிறது, அதை வைத்து பிடிக்கிறார்கள். 80 வேகத்தில் வந்தால், 100 வேகத்தில் வந்தால், 120 வேகத்தில் வந்தால் என்று வேகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சதகா கொடுப்பதில் அவர்களுடைய கை எவ்வளவு வேகமாக ரமலானில் இயங்கு வந்தால் சூறாவளி காற்றை விடவும் பலமாக இருக்கும். சூறாவளி காற்று எப்படி இருக்கும், சாதாரண காற்றுகளுக்கு மரங்கள் பூமியை வந்து தொட்டுவிட்டு நிமிர்கிறது, சூறாவளி காற்று வந்துவிட்டால் சிறிய மரம் பெரிய மரம் என்று வித்தியாசம் இருக்கால் அனைத்தையும் தாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் ரமலான் வந்துவிட்டால் யார் வந்தார், யார் கேட்கிறார், எதற்கு கேட்கிறார், எதையும் சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார் என்பதை மாத்திரமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் இதனை பற்றி நிச்சயமாக சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். எமக்கு அல்லாஹ் தந்த செல்வம் இதுவரை உலகத்தில் பல லட்சம் ரூபாய்களுக்கு சாப்பிட்டு முடித்திருக்கிறோம், பல கோடி ரூபாய்களுக்கு பயணம் செய்திருக்கிறோம், பல கோடி ரூபாய்களை வியாபாரம் உத்தியோகத்தில் உருட்டி பெருட்டி இருக்கிறோம். அல்லாஹ் கண்டு மறுமை கண்டு கியாமத்தில் அனுபவிப்பதற்கென்று நாம் எதனை கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தித்தால் அனுபவித்ததில் 10% கூட ஆஹிராவுக்காக நாம் அனுப்பியது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவை பற்றி எப்படி உற்சாகப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்குள் நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் முதலாவது செய்த வேலை பள்ளிவாசலை கட்டி அனுப்பினார்கள். குபாவிலே அமைந்திருக்கும் பள்ளிவாசலை 13 அல்லது 14 நாட்கள் தங்கியிருந்து அவசர அவசரமாக குபாவுடைய பள்ளிவாசல்களை நிர்மாணித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து மதீனா நபவீராவை நோக்கி நுழைகிறார்கள். பலரும் கூப்பிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு காணி தோட்டம் இருக்கிறது, எங்களுக்கு வீடு இருக்கிறது, தனி வீடு இருக்கிறது, எங்களுடைய வீட்டிலே வந்து தங்கிக் கொள்ளுங்கள். எல்லா இடங்களில் இருந்தும் அல்லாஹுடைய ரசூலுக்கு அழைப்பு வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஒட்டகத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான், நான் எங்கு தங்க வேண்டுமோ ஒட்டகம் அங்கு போய் நிற்கும், மஸ்ஜிதுன் நபவி எங்கே அமைந்திருக்கிறதோ அந்த இடத்திலே அவர்களுடைய ஒட்டகம் போய் அப்படி அமர்ந்து கொள்கிறது. சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் நான் தங்கும் இடமாக இருக்கிறது, அதனால் ஒட்டகம் உட்கார்ந்திருக்கிறது. இந்த காணி யாருக்கு சொந்தம், இந்த காணி யாருக்கு சொந்தம் என்று தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் அங்கே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நஜ்ஜார் என்ற ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்து விட்டு போன காணி எது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, சாமினூனி ஹாயிதகும், அந்த நஜ்ஜாருடைய பிள்ளைகள் அனைவர்களையும் கூப்பிடுங்கள், இந்த காணியை மஸ்ஜிதுன் நபவிக்காக நான் வாங்க வேண்டும் என்று சொல்கிறார். நஜ்ஜாருடைய பிள்ளைகள் அனைவர்களும் அழகாக வந்தார்கள், வாள்களை கழுத்தில் தொங்க விட்டவர் அணிவகுத்து அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து சுற்றி நிற்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இடத்தில் எனது மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் அமைய வேண்டும். சஹீஹ் புகாரியிலே பதிவாகிறது, என்னுடைய பள்ளிவாசல் அமைய வேண்டும். இந்த காணிக்கு விலை சொல்லுங்கள், என்ன விலை சொன்னாலும் கொடுக்க தயார், என்ன விலை சொன்னாலும் கொடுக்க தயார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் என்றால் என்ன சொல்லுவோம், நாம் என்றால் என்ன செய்திருப்போம். இவருக்கு பெரும் தேவை என்றிருக்கிறது, விலையை டபலாக்கி கொடுத்தாலும் சம்பாதிக்கலாம். நம்முடைய குறுகிய புத்தி இதனை நமக்கு சொல்லித்தரும், நம்முடைய அற்பமான புத்தி நமக்கு இதை சொல்லித்தரும். அல்லது தந்திரமாக சொல்லுவோம், இதிலே ஒரு பேர் 500,000 கொடுக்க இருந்தோம், பள்ளிவாசல் என்பதனால 300,000 தருகிறோம். அப்படியும் ஒரு கோடு போடலாம், அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் நஜ்ஜாருடைய பிள்ளைகள் ஆலோசனை நடத்தினார்கள், இந்த காணிக்கு என்ன செய்யலாம். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல உரிப்பை கொடுத்தார். இந்த காணியினால் தீனார்களை திருகங்களை சம்பாதிப்பதை விடவும் அந்த தீனாரும் திருகமும் நாளை தண்ணீரை போன்று கரைந்து ஓடிவிடும், மறைந்து போய்விடும். காணியும் இல்லை, பணமும் இல்லை என்று போய்விடும். நாம் சரித்திரம் படைப்போம், சரித்திரம் படைப்போம். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், லா நத்லுபு ஸமனஹு இல்லா இலல்லாஹ். இந்த காணியுடைய காசி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு சதம் கூட கொடுக்க தேவையில்லை. மஸ்ஜிதுக்கு இதனை கொடுக்கிறோம் யா ரசூலல்லாஹ். உலகத்தில் முதல் முதலாக அல்லாஹ்வுடைய ரசூலின் இந்த உம்மத்தில் முதல் முதலாக கஞ்சனை சென்றுள்ள காணியை அல்லாஹுக்காக கொடுக்கிறார்கள். காணியோ சிறியது, 200-250 பேர் சொல்லக்கூடிய மிக சிறிய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியின் ஆரம்ப கால கட்டடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று என்ன சாதித்தார்கள், இன்றும் அவர்களுடைய பெயரை உலகமே பேசுகிறது. இன்று 250 பேர் அல்ல, சுமார் 1,000,000 பேர் ஒரே நேரத்தில் தொழுகின்ற வசதி அங்கே இருக்கிறது. யாரெல்லாம் அந்த மஸ்ஜிது நபவியிலே சுஜூது செய்கிறார்களோ, இஃத்திகாப் இருக்கிறார்களோ, குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்களோ, கற்றுக் கொள்கிறார்களோ, நல்ல உபதேசங்களை கேட்டு உள்ளங்களில் திருத்தங்களை ஏற்படுத்துகிறார்களோ, குர்ஆனை ஓதுகிறார்களோ, சதக்காக்களை அந்த இடத்தில் கொடுக்கிறார்களோ, ரமலானில் இஃப்தார் செய்கிறார்களோ, ஏனைய நோன்பு நாட்களில் இஃப்தார் செய்கிறார்களோ, அனைத்து நன்மைகளையும் அந்த நஜ்ஜாருடைய பிள்ளைகள் கபர்களில் ருசிக்கிறார்கள். எத்தனை காலமாக, 1400 மேற்பட்ட வருடங்களாக கபரிலை அனுபவிக்கிறார்கள். ஒரு சிறிய காணி சொல்லினார், இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித் தந்த முறை. உனக்கு தந்த செல்வத்தினால் செல்வம் கையிலே கிடைக்கும் போது இதனால் கபரில் லாபம் அடைய வழி என்ன என்று சிந்தித்து பார். உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களை சுகத்தை மட்டும் தற்காலிகமாக அனுபவித்து விட்டு எல்லாம் விட்டுவிட்டு வரும் கையுடன் கபருக்கு போய்விடாமல், கபருக்கு முதலாவதாக இந்த லாபத்தினால் கபருக்கு ஒரு சேமிப்பு செய்ய வேண்டும். வியாபாரத்தில் 1,000,000 லாபம் கிடைத்திருக்கிறது, 1,00,000 கபருக்கு அனுப்பு. 10,000 கிடைத்திருக்கிறது, 1,000,000 கபருக்கு அனுப்பு. 1,00,000 கிடைத்திருக்கிறது, 1,00,000 கபருக்கு அனுப்பு. எப்படி அனுப்புவது? அதற்குரிய வழிதான் சதகாவும் வக்ஃபும் ஹதியாவும் என்ற வங்கிகள் இருக்கிறது என்பதை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லித்தருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுக்கிக் கொண்டே போகலாம். சஹாபாக்களுடைய தீனுக்காக செலவழித்த செலவழிப்புக்கு முன்னால் நாம் யாரும் அவர்களுக்கு முன்னால் சமமாக முடியாது. அற்பமானவர்கள் நாம், எமக்கு அவர்களுடைய அந்த செலவினத்தை அடைய முடியாது. யாரெல்லாம் நாளாந்தம் அல்லாஹுடைய வழியிலே சதக்கா என்றும் தீனுடைய பாதையிலும் செலவழிக்கிறார்களோ, இவர்களுக்கு துஆ செய்ய 2 மலக்குகளை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புவதாக புகாரி செய்தியில் பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் பூமியை நோக்கி வருகிறார்கள். புகாரி ஷரீஃபின் அறிவிப்பு, 2 மலக்குகள் பூமியை நோக்கி வருகிறார்கள். ஒரு மலக்கு பிரார்த்திக்கிறார், அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் ஹலபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ பணத்தை தானே உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்காமல் நல்ல இடங்களுக்கு செலவழிக்கிறாரோ, அவருக்கு திருப்பி கொடுப்பாயாக. செலவழித்து நஷ்டப்பட்டேன் என்று நீ ஆக்காதே, திருப்பி கொடுப்பாயாக. செலவழித்தவர்களுக்கு அல்லாஹ் துஆ செய்ய மலக்குகளை அனுப்புகிறார். பாவம் இல்லாத மலக்குகள், கேட்டால் கபூலாகும் மலக்குகள் நாலாந்தம் துஆ செய்கிறார். அதே நேரம் மறுபக்கம் இருந்தும் கொடுக்காமல் நான் வளர வேண்டும் என்று இருக்கி பிடிக்கிறாரே, இவரை அழிக்கும்படியும் அந்த மலக்குகள் வதுவா செய்கிறார். ஏராளமான காசை வைத்துக் கொண்டு அவன் மட்டும் சுத்தி சுத்தி அனுபவிக்கிறான். இவனுக்கு நீ நாசத்தை உண்டாக்கு, அழிவை உண்டாக்கு, அனுபவிக்க விடாதே. நாலாந்த மலக்குகள் வதுவா செய்கிறார்கள் என்றும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று பாருங்கள், மனிதன் அவனுடைய பாதுகாப்புக்காக எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்கிறார், எவ்வளவு சேஃப்டி என்ற பெயரில், பாதுகாப்பு என்ற பெயரில் எத்தனை ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. பல பேரும் பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றி வர அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வீடுகளை சுற்றி மதில்கள் கட்டப்பட்டு உயர்ந்த உயர்ந்த அந்த கதவுகள் எல்லாம் வைத்து அடைக்கப்படுகிறது. வீடுகளுக்கு போடப்பட்டுள்ள அந்த லொக்குகள் பூட்டுகளை எடுத்து பார்த்தால் ஒரு இயந்திரத்தினால் உடைக்க முடியாத அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மோல், அந்த வாகனங்கள் ஏதோ ஒரு வாகனத்துடன் போய் மோல் எரிந்து விடாமல் இருப்பதற்காக இன்சூரன்ஸ் வேறு, பாதுகாப்பு பட்டி வேறு. எத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தாலும் நாலாந்தம் பல அழிவுகளும் நாசங்களும் களவுகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லித்தருகிறது, செல்வந்தனே மனிதனே உன்னை பாதுகாப்பது பெரும் பாதுகாப்பு இருக்கிறது, பெரும் பாதுகாப்பு இருக்கிறது. நீ நாலாந்தம் சதக்கா கொடு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். ஹதீஸில் என்ன இருக்கிறது? அஸ்ஸதகா ரத்துல் பலா, சதக்கா உன்னை தேடி வர இருக்கும் சோதனையில் இருந்து உன்னை பாதுகாக்கும், உன்னை தேடி வரும் சோதனையில் இருந்து உன்னை பாதுகாக்கும். அல்லாமா பைஹக்கி ஷாபுல் ஈமானியை பதிவு செய்கிறார்கள், சதக்காவை தாண்டி சோதனை போகாது. சோதனைக்கு சதக்காவையும் முந்திக் கொண்டு போகின்ற சக்தி கிடையாது. தர்மம் கொடுங்கள், சதக்கா கொடுங்கள், ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள், ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள், கல்வர்களில் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள், கொள்ளையர்கள் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். மன பரிசுத்தத்துடன் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அந்த தர்மம் அமைந்தால் அல்லாஹ் சோதனைகளில் இருந்து நிச்சயமாக பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, இன்று நோய்களுக்கு கொடுக்கின்ற செலவுகள் சுபஹானல்லாஹ், நாலாந்தம் 500 ரூபாவுக்கு மருந்து விழுங்குபவர்கள் இருக்கிறார்கள், 1000 ரூபாவுக்கு விழுங்குபவர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு ஏற்றப்படுகின்ற ஊசிகள் 1000 கணக்கு விலை, மாதத்துக்கு 10,000 ரூபாய்கள் நோய் நிவாரணத்துக்கு மாத்திரம் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள், நோய் வராமல் தடுக்க இருக்கிறதை இழுத்து கொடு என்கிறார்கள். சதக்கா கொடு, உன்னை நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பார். பைஹக்கியில் பதியப்பட்டிருக்கிறது, அஸ்ஸதகா தகீ மினல் மஃபாரிஇ வல் ஹலகாதி வல் ஆஃபாத். தர்மம் கொடுத்தால் நோயிலிருந்து, நோயிலிருந்து, பைத்தியத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, அழிவுகளிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்பதை நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லி தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய முஹத்தித், அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து ஒரு நோயை பற்றி சொல்லுகிறார். என்ன நோய்? அவருடைய முழங்காலில் ஒரு வலி வந்திருக்கிறது, வெப்பம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்யலாம்? நம்மிடம் கேட்டால் அனுராதபுரத்தில் ஒருவர் இருக்கிறார், அங்கே துண்டு போட்டு போங்கள் என்று சொல்வோம். அல்லது மதுரையில் ஒரு டாக்டர் இருக்கிறார், அங்கே போங்கள் என்று சொல்வோம். பார்க்க போகிறவன் எல்லாம் வைத்தியனாகிற காலம் தான் இது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், தண்ணீர் வசதி இல்லாத ஒரு வீட்டுக்கு தண்ணி ஏற்பாடு செய்து கொடு, ஒரு கிணற்றை கட்டி கொடு, அங்கு ஊற்றெடுக்கும் நீர் அங்கு ஊறும் போது உன்னுடைய காலில் இருந்து வெளியாகும் இரத்தத்தை அல்லாஹ் தடுப்பான். அந்த ஏழைகள் தண்ணி குடிப்பார்கள். கிணற்றிலிருந்து தண்ணீர் ஊறி வரும். அந்த ஒவ்வொரு மிடரும் சதகா.
உன்னுடைய காலில் இருந்து வெளியாகும் ரத்தத்தை அல்லாஹ் பாதுகாப்பார். அல்லாமா இப்னு ஹஜர் அல் ஹைதமி அஸ் ஸவாஜிர் இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த மனிதன் ஒரு ஏழைக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்கிறான், அவனுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்துகின்றான். சதகா பல நோய்களில் இருந்து அடியார்களை பாதுகாக்கிறது. அல்லாமா ஹாக்கிம் ரஹ்மஹுல்லாஹ் அல் முஸ்தத்ரப் என்ற நூலை எழுதியவர்கள் அபு அப்துல்லாஹ் ஹாக்கிம், இவர்களுக்கும் அவர்களுடைய கண்ணில் ஒரு பெரிய வலி ஏற்பட்டிருந்தது. நோயினால் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டார்கள். கண்டவர்களுக்கு எல்லாம் துஆ செய்யுங்கள் என்பார்கள். அவ்வளவு வருத்தம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். ஒரு நாள் சிந்தித்தார்கள், வீட்டுக்கு முன்னால் மக்கள் போகிற வருகிறவர்களுக்கெல்லாம் தண்ணீர் பயன்பாட்டுக்காக ஒரு பெரிய ஒரு தண்ணீர் தொட்டியை ஏற்பாடு செய்து எல்லோரும் தண்ணீர் பாவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்தார்கள். எப்பொழுது ஏற்பாடு செய்தார்களோ, மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய அந்த நோயை உடனடியாக குணமடைந்து வைத்தான் என்றே அல்லாமா இப்னு ஹஜர் அல்-ஹைதமி ரஹ்மஹுல்லாஹ் ஜவாஜிர் என்ற தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார்கள். சதகா மறுமையில் கை கொடுக்கும், மறுமையில் கை கொடுக்கும். கேட்பவர்களுக்கெல்லாம் அந்த கேட்கும் மனிதர் ஒரு பாவத்துக்கு பாவிக்க போகிறார் என்று உறுதியாக தெரிந்தால் மட்டும் அவனுக்கு சதகா கொடுப்பது ஹராம். ஒருவன் உங்களிடம் சதகாவுக்காக பணம் கேட்கிறான், உங்களுக்கு தெரியும் இதை கொண்டு போய் அவன் சாராயம் குடிக்க போகிறான், இவனுக்கு சதகா கொடுப்பது ஹராம். இது தவிர ஏனையவர்களுக்கு சதகா கொடுப்பது கொடுப்பவர் ஒரு ஈமான்தாரி என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்ல இருக்கிறது அஸ்ஸதகத்து புர்ஹான், தர்மம் என்பது ஒரு ஆதாரமாகும். இதற்கு சில முஹத்திஸ்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். எல்லோராலும் தர்மம் செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து தர்மம் செய்யும் ஒருவர் என்றால் அவன் ஒரு ஈமான்தாரி என்பதற்கு அவன் கொடுக்கின்ற தர்மம் ஆதாரமாக அமையும் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் இங்கே சொல்லி இருப்பதாக அந்த அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கலீஃபா ஹாரூன் ரஷீதை பற்றி கேள்விப்படாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள். ஹாரூன் ரஷீதுடைய மனைவிதான் ஜுபைதா அம்மையா. அவர்கள் அரச மாளிகையில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை மறக்காத ஒரு பெண்மணி. வாழ்ந்ததோ அரச மாளிகையில், எல்லா சுகபோகங்களும் இருந்தாலும் இந்த சுகபோகங்கள் எனக்கு கிடைத்திருப்பது சுவனத்தை தயாரிக்கத்தான் என்பதை உணர்கிறார்கள். அப்பொழுது மக்காவிலே தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது, தண்ணீருக்கு தட்டுப்பாடு இருந்தது. ஒரு பை நிறைய தண்ணீர் வாங்குவதாக இருந்தால் மக்காவில் அதற்கு விலை ஒரு தீனாராகும். ஒரு தீனார் கொடுத்துத்தான் ஒரு பை சுமாராக 25,000 ரூபாய் இந்த நாட்டினுடைய விலைப்படி கொடுத்துத்தான் அந்த காலத்திலே தண்ணீரை மக்காவில் வாங்க வேண்டும். அவ்வளவு ஒரு சிரமம். ஜுபைதா அம்மையார் என்ன செய்தார்கள், மக்காவில் உள்ள மனிதர்களுக்கு உம்ராவுக்கு மனிதர்கள் வருவார்கள், ஹஜ்ஜிக்காக மக்கள் வருவார்கள், தண்ணீர் ஏற்பாடு செய்யணும். 10 மைல்களுக்கு அப்பால் இருந்துதான் இலவசமாக தண்ணீரை இங்கே கொண்டு வரலாம். அங்கிருந்த அவர்களுடைய ஊழியர்களை அழைக்கிறார், 10 மைலிருந்து மக்காவுக்கு தண்ணீர் வசதி செய்ய வேண்டும், அதற்குரிய வாய்கால்களை வெட்ட வேண்டும், மலைகள் கல்லு படாரங்கள் இவைகளை எல்லாம் இடித்துத்தான் மக்காவுக்கு தண்ணீரை கொண்டு வர வேண்டும். சொன்னார்கள் ஊழியர்கள் கணக்கிட்டு விட்டு இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்காக கல்லிலே அடி, அதாவது பல கோடி திருகங்கள் செலவழிக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லும் போது ஜுபைதா ரஹிமஹுல்லா என்ன சொன்னார்கள், நீங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது கல்லிலே 1 அடி இரும்பு ஆயுதத்தால் அடிப்பதற்கு 1 தீனார் செலவழியது, 25,000 ரூபாய் 1 அடிக்கு செலவழிகிறது என்று வந்தாலும் இந்த திட்டத்தை அமல்படுத்தத்தான் வேண்டும் என்றார்கள். 10 மைல்களுக்கு அப்பால் இருந்து புனித மக்கா முக்கர்ரமாவுக்கு தண்ணீர் கொண்டு வர ஏற்பாடு,
ஹஜ்ஜாஜிகள் நடந்து செல்வதற்கான ஒரு பாதை, ஹஜ்ஜாஜிகள் சிரமம் இல்லாமல் நடப்பதற்காக ஒரு சுரங்க பாதை அமைத்துக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நல்ல மனம் படைத்தவர்களை பற்றி ஹாபில் இப்னு ஜௌஸி அல் அதப் என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் 100 வேலைக்காரிகள் வைத்திருந்தார்கள். 100 பேரும் குர்ஆனை மனனம் செய்து ஹாபிலாக்கள். ஜுபைதாவுடைய வீட்டில் இருந்த 100 பேரும் ஹாபிலாக்கள். அந்த 100 பேரும் தட்டியும் முட்டியும் உடையும் கழுவுவதற்கு அல்ல, 100 பேரும் குர்ஆன் ஓதுவதற்காக அமர்த்தப்பட்டிருந்தார்கள். அந்த ஒவ்வொரு ஹாபிலாவும் நாலாந்தம் 3-3 ஜுஸூகள் மாறி மாறி ஓத வேண்டும். 24 மணி நேரமும் ஜுபைதாவின் மாளிகையில் தேம்பூச்சிகளை போன்று குர்ஆன் ஓதுகின்ற ரீங்காரம் கேட்கும். 4-10 குர்ஆன்கள் அவர்களுடைய மாளிகையில் ஹத்தம் செய்யப்பட்டது. 100 பேர் 3-3 ஜுஸு ஓதினால் 300 ஜுஸுகள் அங்கே ஓதப்படுகிறது. 10 குர்ஆன்கள் அங்கே ஹத்தம் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாமா இப்னு ஜௌஸி, இப்னு கல்லிகான் போன்றவர்கள் வஃபயாத்துல் அயானிலே பதிவு செய்கிறார்கள், ஜுபைதாவுடைய மரணத்துக்கு பிறகு மிகப்பெரிய முஹத்தித் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லா ஜுபைதாவை கனவிலே காண்கிறார்கள். கேட்டார்கள், மா ஃபஅலல்லாஹு பிக்கி, அல்லாஹ் உன்னோடு எப்படி நடந்து கொண்டான், அல்லாஹ் உன்னுடன் எப்படி நடந்து கொண்டான். சொன்னார்கள், ஜுபைதா அந்த மக்காவிலே தண்ணீர் ஏற்பாட்டுக்காக முதலாவது இரும்பால் அடிக்கப்பட்டதே, அதை கொத்தப்பட்டதே, அந்த கொத்துடன் இந்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், சதகா இருக்கிறதே துனியாவில் உள்ள நோய்களையும் ஆபத்துகளையும் மட்டுமல்ல, ஆகராவில் நரகம் போகும் வழியை கூட அல்லாஹ் தடை செய்கிறான் என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கும் இந்த செல்வத்தினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் மறுமையை கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி நாம் அல்லாஹ்வுடைய வழியில் அதிகமாக செலவழிக்க முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. அல்லாஹ் பூரா உம்மத்தினுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. யாரெல்லாம் கபிராளிகளாக இன்று உன்னை நோக்கி வந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்குள்ள வேதனைகளை நீக்கி விடுவாயாக. அவர்களுக்கு ஆகிராவில் உயர்ந்த பதவிகளையும் அந்தஸ்துகளையும் கொடுத்தருள்வாயாக. முஸ்லிம்கள் உலகில் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாகி இருக்கிறார்களோ, யாழ்லா அவர்களுக்கு நீ அவசர உதவி செய்வாயாக. நம்முடைய நாட்டில் மன்னார் பகுதியில் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனையை நீ சுமூகமாக தீர்த்து வைப்பாயாக. முஸ்லிம்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவாயாக. முஸ்லிம்களை உன் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற சிந்தனையும் ஏற்படுத்துவாயாக. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகிறார்களோ யாழ்லா அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. அவர்களுடைய திட்டங்களிலிருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயா. அவர்களுடைய திட்டங்களை நீ தவிடுபடியாக்குவாயாக. நாங்கள் அனைவர்களும் கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணித்து நாளைய கியாமத்தில் உன்னை சந்தோஷமாக காணும் நிலையில் எழும்பக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. ஆமீன். வா ஆஸ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.